சமுதாய வானொலி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் இருந்து நான் கார்த்திகேயன், உதவி பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மலரியல் மற்றும் நிலவெளியூட்டும் துறையில் பணியாற்றி வருகிறேன். நாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு சாமந்தி பற்றி எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் நல்லாவே, அதை பற்றின எப்படி நம்ம வந்து சமகாலத்தில் எந்த மாதிரியான பயிர் சாகுபடி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிராக இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், அகிலந்தியத்தை பொறுத்த வரைக்கும், இல்லை உலக அளவில் வந்து மலர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில். கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம், கொரோனா காலத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி அப்படின்னு சொல்லி. ஏன்னா மலர் சாகுபடி பொறுத்த வரைக்கும் மற்ற பயிர் சாகுபடி மாதிரி இல்லாமல் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக இது விளங்குது. அதாவது ஏன்னா மற்ற காய்கறி பயிர்களாகட்டும் இல்லை நெல் தானியமாகட்டும் எல்லாமே வந்து அதை அறுவடை செஞ்சு அதை நம்ம வந்து சேமித்து வச்சு திரும்ப வந்து ஒரு 6 மாத காலம் இல்லை ஒரு வருட காலத்துக்கு பிறகு கூட பயன்படுத்தலாம். ஆனால் தோட்டக்கலை துறையில் இருக்கக்கூடிய பயிர்களில் முக்கியமாக நம்ம சாமந்தி இல்லை மலர் பயிர்கள் பொறுத்த வரைக்கும் அன்றாடம் அதை வந்து பயன்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மலர் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் இதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஒரு பகுதியுமே ஒரு குறுகிய வட்டத்தில் தான் மலர் சாகுபடியை பயிர் செய்வாங்க. ஏன்னா ஒரு 5 ஏக்கர், 10 ஏக்கர், இல்லை 15 ஏக்கர், 20 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பரப்பளவில் கரும்பு வாழை இந்த மாதிரியான பயிர் மாதிரி இதை பயிர் சாகுபடி செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான பறிக்கிறது, அதுக்கான அந்த பயிரை வந்து நம்ம விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்துனா மட்டும்தான் இதை வந்து சாகுபடி செய்ய முடியும். அதனால் அந்த வரிசையில் இப்போது சாமந்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய மனதில் வந்து நிலச்சி நின்றுக்கக்கூடிய ஒரே ஒரு மனதில் வந்து நின்று போகக்கூடிய ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதங்களில் விஜயதசமி காலங்களில் நமக்கு வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி இந்த நிகழ்வுகள் தான் வந்து முக்கியமாக நம்ம சாமந்தி பயிரை வந்து மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த பூ தான் நமக்கு வந்து மனசில் வந்து நின்று போகும் யாராக இருந்தாலுமே. அதுக்கு பிறகு தான் அதை வந்து நம்ம பயன்பாடு வந்து உதிரி மலராக தினமும் அன்றாட நம்ம வந்து மலர்களை வந்து கோயில்களில் பல வேறு நம்ம சாமிகளுக்கு இல்லை கடவுள்களுக்கு படைக்கிறதாகட்டும், இல்லை அதை வந்து ஒரு தொட்டி செடியில் வச்சு வளர்த்துறதாகட்டும், இல்லை அதை வந்து நம்ம வந்து கொய் மலராக பயன்படுத்துறதாகட்டும், இந்த மாதிரி பல வேறு பயன்பாடுகளை நம்ம வந்து இந்த சாமந்தியை வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அந்த சாகுபடியோட தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கன்னா மற்ற பயிர் சாகுபடி மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ மல்லிகை இல்லை மற்ற ரோஜா இதெல்லாம் வந்து செடி நடவு செஞ்சிட்டோம்னா அதில் வந்து பூ வள ஆரம்பிச்சிடும், அதுக்கு தேவையான உர பயன்பாடுகள் நம்ம செஞ்சால் போதும். ஆனால் இதில் என்ன ஒரு சிறு வேறுபாடுனா பொதுவாக மலர் பயிர்கள் பொறுத்த வரைக்கும் அதோட கால நேரம் எவ்வளவு வெளிச்சம் வருது, நமக்கு அதில் எவ்வளவு வந்து பகல் நேர வெப்பநிலை இருக்குது, அந்த வெப்பநிலையை பொறுத்தும் பகல் நேரத்திலிருந்து இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு, அந்த ரெண்டையும் வச்சு தான் நமக்கு வந்து பூவோட தரம், பூவோட எடை, பூவோட நிறம் இதெல்லாமே அதை வச்சு தான் நமக்கு வந்து வெளிப்படும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு கால நேர இடைவெளியை பொறுத்து சாமந்தி பயிர் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் மட்டும் இதை நம்ம முக்கியமாக இது வந்து ஒரு ஷார்ட் டே பிளான்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஷார்ட் டே பிளான்ட்னா இப்போ குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகல் நேர இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு தான் நல்லா வெடிய ஆரம்பிக்கும், மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி 6 மணிக்கு போய் இருட்டு ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது குறுகிய கால பகல் நேரங்கள் தான் கிடைக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இப்போ நம்ம இந்த மாதிரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி பங்குனி சித்திரை வைகாசியில் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தோட நேரம் வந்து அதிக அளவில் கிடைக்கும் நமக்கு. அப்போது என்ன ஆகும்னா பகல் நேரத்தோட அதிகமும் இரவு நேரம் குறைவாகவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த பகல் நேரம் இரவு நேரத்தோட கால இடைவெளியை பொறுத்து இந்த பயிர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது செடி நடவு செஞ்சு அதோடய வளர்ச்சி பருவத்தில் எப்படி இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம அதிக நேரம் பகல் நேரம் இருக்கணும். எதுக்கு? செடி வளர்கிறதுக்கு. அதுவே பூ மாறும் இல்லைங்களா, ஒரு 45 இல்லை 60 நாளுக்கு பிறகு மொட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நாட்களில் என்ன 75 நாள் நல்லாவே பூ மொட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரங்களில் இந்த பயிர் எப்படி இருக்கணும்னா அதோட பகல் நேரம் வந்து ரொம்ப குறுகிய காலமாக இருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா செடி வளர்ச்சியான நேரங்களில் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வளர் பருவத்தில் 14 மணி நேரம் வெப்பநிலையும், அதாவது 14 மணி நேரம் வெளிச்சம், சன்ஷைன் அவர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில், வெளிச்சமான நேரமும் 10 மணி நேரம் இருட்டாகவும் இருக்கணும். அந்த கடல் இடைவெளியில் தான் நம்ம வந்து வளர் பருவத்தில் தேவைப்படுது. அதுவே பூ மாறுற ஸ்டேஜில் ஃப்ளவரிங் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த தருணத்தில் எப்படி இருக்கணும்னா இதை பொறுத்த வரைக்கும் பகல் நேரம் வந்து 10 மணி நேரமாகவும் இரவு நேரம் வந்து 14 மணி நேரமாகவும் இருக்கணும். அப்படின்னா அதாவது 14 க்கு 10, 10 க்கு 14 அப்படியே ரிவர்ஸ், அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு வந்து கால இடைவெளி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பூ வந்து நல்லா அறுவடை செஞ்சு நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதாவது இதோட பயிர் சாகுபடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். இதை வந்து உதிரி மலராக சாகுபடி செய்யும் பொழுது நம்மளுடைய இதோட பயிர் பரப்பளவு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெரிய சாகுபடி பரப்பளவு வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அநேக மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பயிர் சாகுபடி செய்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டாப்பில் பார்த்தீங்கன்னா தருமபுரி, ஒசூர், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில், சேலம் ஒரு சில பகுதிகளில், அதே மாதிரி நிலக்கோட்டை, வாடிப்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பூவாக இருக்குது. ஏன்னா இது அகில இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட முக்கியமான பயிர் வந்து இதோட அங்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஜப்பான், தேசிய மலராக இருக்குது ஜப்பான் நாட்டில். இதோட இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய ரகங்கள் பொறுத்த வரைக்கும் நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய, அதாவது லக்னோவில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனம் வந்து அதிக ரகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், அதாவது ஐஹெச்ஆர் பெங்களூர் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ரகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்தும் நம்ம வந்து கோ1, கோ2, மதுரை 1 அப்படின்னு சொல்லி 3 ரகங்களை வெளியிட்டிருக்கிறோம். விவசாயிகள் மத்தியில் அதிக அளவில் இது வந்து சாகுபடி செய்யக்கூடிய அளவில் தான் இருக்குது. என்னென்னா இது வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து செடியை வந்து வளர்த்தலாம். ஒன்று ஓப்பன் ஃபீல்டு கல்டிவேஷன் சொல்லக்கூடிய திறந்தவெளி சாகுபடி முறையிலையும், ஒரு பசுமை கூடாரங்களில் குடில் அமைச்சு அதுக்குள்ளார நம்ம வந்து வருடம் முழுவதும் சாகுபடி செய்யக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 14-10, 10-14 அப்படின்னு சொல்லக்கூடிய கால வேளையில் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம்னு சொல்லி, அது எப்படி நம்மளுக்கு இயற்கையாகவே நமக்கு அமையும்னா, ஏப்ரல் மே மாதங்களில் நம்ம செடி நடவு செஞ்சோம்னா நமக்கு என்னென்னா அது வளர் பருவத்தில் அதிக கால இடைவெளி கிடைக்கும் நமக்கு பகலில். அதோட பூக்கும் தருவாயில் வரும்பொழுது செப்டம்பர் அக்டோபர், ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய பூ வந்து தேவையை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம பூக்களுடைய தேவையும் அதிகரிக்கும். நம்ம இந்த பயிர் பொறுத்த வரைக்கும் குறுகிய கால பகல் நேர வெப்பநிலை வெளிச்சம் இருந்தால் தான் இது வந்து பூ நல்லா பூக்குங்கிறதுனால அந்த தருவாயில் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா மலர ஆரம்பிக்கும். அந்த மலரும் பொழுது நம்மளுக்கு பகல் நேர வெளிச்சம் குறையிறதுனால நம்மளுக்கு இயற்கையாகவே வந்து இது வந்து பூக்கள் நல்லா ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்மளுடைய தேவைக்கும் பூர்த்தி செஞ்ச மாதிரியும் ஆச்சு, நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வந்து இதோட தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்கிற மாதிரி ஆயிரும். இதில் நம்ம என்னோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வருடம் முழுவதும் பூ வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையோ, இல்லை நம்ம கொய்மலராக சாகுபடி செஞ்சு நம்ம பயன்படணும் அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னா பசுமை கூடாரம் அமைச்சு சாகுபடி செய்யலாம். அந்த வகையில் இது வந்து ஸ்டாண்டர்ட் டைப், ஸ்ப்ரே டைப்னு ரெண்டு வகை இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா குச்சி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதை வந்து மேலே வந்து ஒரே பூவாக இருக்கும், சைடில் வரக்கூடிய மொட்டுகளை எல்லாம் நம்ம கிள்ளி விட்டுருவோம். அதுவே ஸ்ப்ரே டைப் அப்படின்னு சொல்ல போனோம்னா மேல் வரக்கூடிய நுனி மொட்டை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு சைடு வரக்கூடிய கிளை பக்க பூக்களை வந்து நம்ம விடுவோம். இந்த மாதிரி வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கொய்மலராக சாகுபடி செய்யும் பொழுது இதை பசுமை கூடாரத்தில் நம்ம வந்து இதை பயன்படலாம். அதே வகையில் பார்த்திங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள், சந்தை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தினமும் அன்றாடம் நம்மளுடைய பயன்பாடுகளில் பொக்கே பயன்பாடுகளாகட்டும், இல்லை வந்து நம்ம மலர் அலங்காரங்களாகட்டும், இல்லை ஏதோ ஒரு நம்மளுடைய திருமணங்கள் சடங்குகள், இல்லை ஏதோ ஒரு நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக இந்த சாமந்தி பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக அளவில் பயன்பாடு இருக்குது. அதே மாதிரி இதில் முக்கியமான 2-3 குறிப்புகள் என்னென்னா, நம்ம அதை பிஞ்சிங்னு சொல்லுவோம், வளர் நுனி பருவ ஸ்டேஜில் செடி நடவு செஞ்சு ஒரு 30 நாளில் நம்ம கிள்ளி விடுவோம். கிள்ளி விட்டோம்னா என்னாகும்னா சைடில் வரக்கூடிய பக்க கிளைகளை வந்து நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நிறைய செடிகள்லேருந்து நிறைய பூக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவே நம்ம தொட்டியில் போட்டு செய்யும்பொழுது ஒரு சின்ன தொட்டியில் வச்சு நம்ம ஒரு 3-5 செடி நம்ம வச்சு பண்ணோன்னா நமக்கு அதிக அளவில் பார்க்குறதுக்கு செடி முழுக்க தொட்டி முழுக்க பூவாக நிறைஞ்சு நிற்கும். ஸோ நம்மளுடைய பயன்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள், அதாவது நம்ம உரம் கொடுக்கறதுலாகட்டும், இல்லை இது ரொம்ப வந்து நம்மளுடைய நுண்ணூட்டச்சத்து குறைபாடுனால அதிக அளவில் நமக்கு இந்த சாமந்தி பயிர் சாகுபடியில் சில சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சரியான அளவிலான சரிவிகித உர பயன்பாடை நம்ம பயன்படுத்தணும்னா, அதாவது அதிக அளவில் அங்கக சத்துக்கள் நிறைந்ததாகவும், அதிக அளவில் நம்மளுடைய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அது கூட நம்மளுடைய உயிர் உரங்களான அசோஸ்பியரலும் பாஸ்போபக்டீரியா இதெல்லாமே சரியான கலவையில் நம்ம கலந்து மண்ணோட தன்மைக்கு ஏற்று நம்ம வந்து தென்னங்க நாற்கழிவோ இல்லை இதை மாதிரி பயன்படுத்தினோம்னா நமக்கு அதிக அளவில் நமக்கு வந்து பூக்களோட எண்ணிக்கை நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அதே அளவில் நம்ம வந்து இலைவழியாகவும் நம்ம வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கிகளான ஜிபர்லிக் அமிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊக்கிகள் தேவைப்படுறதோ, இல்லை வந்து நம்ம ஒரு பஞ்சகாவியா தசகாவியா இந்த மாதிரியான ஒரு அங்கக வேளாண்மை முறையில் நம்ம போகிறோம்னா அதுக்கும் நம்ம கொடுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், அதாவது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி நோய் கட்டுப்பாடு தான். அந்த வகையில் நெடுஞ்சாலையில் நம்ம பயணிக்கும் பொழுது அதிக அளவில் மஞ்சள் கலரில் வச்சுருப்பாங்க, அப்போது அதிக அளவில் நமக்கு வந்து பூச்சிகள் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதே கவர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது வந்து அப்போ பூக்கள் வந்து இதோட நிறம்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதிகமாக நம்ம பயன்பாட்டில் வர்றது வந்து மஞ்சள் கலர், அதுலேயே வந்து சிவப்பு கலர் இருக்குது. மஞ்சளுக்கு தாண்டி சிவப்பு, வெள்ளை, அனைத்து விதமான ஊதா எல்லா நிறங்கள்லையும் நமக்கு வந்து அந்த செடிகள் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டன் ஒரு 5 மாதம் 6 மாதம் காலங்களில் திரும்ப அதை வந்து பக்க இதுவாக விட்டிங்கன்னா இன்னொரு 10 டன் சேர்த்து எடுக்கலாம். ஸோ இதோட நடவு செஞ்சு ஒரு 3 மாத காலங்களிலிருந்தே நம்ம வந்து அறுவடை நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 3 நாட்கள் இடைவெளியில் நம்ம வந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து 2 வகையில் நம்ம சாகுபடி செய்கிறதுங்கிறது திறந்த வழி இல்லை வந்து பசுமை கூடாரங்களில் சாகுபடி செய்யும் பொழுது நம்மளுடைய பயன்பாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முதலீடுகள் இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி தினசரி அன்றாடம் இதோட பயன்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து எப்போவுமே நம்மளோட தேவைகள் இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய உள்ளூர் சந்தைகளாகட்டும் இல்லை வெளியூர் சந்தைகளாகட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறதா இருந்தாலும் அதோட பயன்பாடுன்னு பார்த்தா பெரிய அளவில் இருக்குது. இதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா நமக்கு வந்து நிச்சயமான நல்ல பயிராக தான் இருக்கும். அதே சமயத்தில் இதோட பயன்பாடை பொறுத்த வரைக்கும் சந்தைகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா எந்த வகையில் இதை திரும்ப நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா நம்ம பூச்சி நோய் கட்டுப்பாடு சொன்னோம் இல்லைங்களா, அதை பற்றி பார்க்கும்பொழுது 2-3 விஷயங்கள் வந்து முக்கியமான நோய்களாக இருக்கும். அதாவது இலை வழியில் லீஃப் மில்லர்னு சொல்லுவோம், இலையில் வந்து பெயின் மாதிரி உள்ளே போகும். அதே மாதிரி பூவில் வந்து பெயின் த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரி 2-3 நோய் பூச்சி தாக்குதல். அதே மாதிரி நோய் பொறுத்த வரைக்கும் சில லீஃப் வெண்துருவ நோய்னு சொல்லுவோம், அதாவது ஒரு லீஃப் ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த நோய் கட்டுப்பாடுகள் வந்து சரியான வகையில் நம்ம கட்டுப்படுத்திட்டோன்னா அதாவது அதுக்கு தேவையான கால சூழ்நிலை, அதுக்கு தேவையான ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதம் இதை சரியான அளவில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அறிவிகித நிலையில் நம்ம சமன்படுத்தி வச்சுருந்தோம்னா அதுக்கு தேவையான பயிர் சாகுபடியில் அதுக்கு தேவையான மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் நம்ம நிச்சயமாக ஏற்படுத்தலாம். இது ஒரு வணிக ரீதியாக பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது வந்து நல்ல ஒரு அருமையான நிச்சயமாக லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக தான் இருக்கும். ஸோ விவசாயிகள் அனைவரும் வந்து இதை பற்றின மேலும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா குள்ளார நம்மளுடைய மலரியல் மற்றும் நில வெளியூட்டும் துறை அமைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை நீங்கள் பெறலாம். இல்லை மேலும் இதை பற்றின மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், இது சம்மந்தமான வாய்ப்புகள், இது சம்மந்தமான ஏதாவது இதிலிருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா பல்வேறுபட்ட பயன்பாடுகளையும் நாங்கள் சொல்லித்தரக்கு தயாராக இருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் நம்மளுடைய கோவை எண்ணான 0424-66-11-23-0003 இந்த எண்ணை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்மளுடைய துறையிலேருந்து நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எதனாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வேலை நாட்களில் நீங்கள் கேட்கலாம். இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம பகிர்ந்துட்டதுக்கு நீங்கள் கேட்டதுமைக்காகவும் நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.